ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ்தடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் கோட்டன் ஒடும் வணங்கி போவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி.
பாடல் நினைவுக்கு வருது, திரைப்பட பாடல். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டாம், அதெல்லாம் நல்லா நினைவு வச்சு. பிறந்து நான் படுகிற வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். அதற்கும் இதற்கும் சைவ சித்தாந்தத்துக்கு என்ன பொருத்தம் என்றால், துன்பமெல்லாம் உயிர்களுக்குத்தான், இறைவனுக்கு இன்ப துன்பம் இல்லை. ஏன், என்ன காரணம், அவனும் சித்து பொருள், நாமும் சித்து பொருள், நாம் ஏன் துன்பப்பட வேண்டும், அவனுக்கு ஏன் துன்பம் இல்லை. இறைவனுடைய அறிவு தூய்மையான மாசுபடியாத அறிவு, உயிர்களுடைய அறிவு அறியாமையோடு கூடிய மாசு கலந்த அறிவு, உயிர்களுடைய அறிவு மாசுபடிந்த அறிவு. நம்மிடத்திலே அறியாமை, நம்முடைய அறிவிலே அறியாமை இயல்பாகவே இருக்கிறது. அறியாமைதான் துன்பத்திற்கெல்லாம் காரணம், அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவன் இட்ட பணி என்று படித்தோம். ஆக இறைவன்தான் நமக்கு கருவிகளை கொடுத்து காலத்தை கூட்டி இடத்தை கூட்டி அந்த முயற்சியை செய்ய வைக்கின்றான். எனவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் இறைவன் இட்ட பணி, அதுதான் உண்மை. நாம் அதை அறியாமல், அறியாமையினாலே என்ன நினைக்கிறோம், இது நான் செய்தது என் செயல் என்று நினைப்பதுதான் அறியாமை. அந்த அறியாமையினாலேதான் நாம் வினை துன்பங்களை அடைகிறோம். அதே போல எத்தனையோ அறியாமை நம்மிடத்துல இருக்கு. இந்த மாயா காரியங்களாகிய பொருள்கள் எல்லாம் நமக்கு உரியவை அல்ல, அவற்றை நாம் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போக போவதும் இல்லை. ஆனாலும் அவற்றின் மேல் நாம் உயிரையே வைக்கிறோம், என்ன அறியாமை பாருங்களா. அவற்றை ஈட்டுவதிலும் சேர்ப்பதிலும் நுகர்வதிலுமே நம்முடைய வாழ்நாளை முயற்சியை கழிக்கின்றோம். ஆக இதெல்லாம் அறியாமைதான். இந்த அறியாமையின் காரணமாகத்தான் நாம் துன்பத்தை தேடிக்கொள்ளுகிறோம். எனவே இந்த அறியாமையை நமக்கு உண்டாக்குவன அந்த மூன்று தலைகள், ஆணவம், மாயை, வினை என்ற மூன்று கட்டுக்கள் தான் நமக்கு இந்த அறியாமையை செய்கின்றன. இப்படிப்பட்ட மூன்று கட்டுக்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன என்பதையும் அறியாமல் இருக்கிறோம். இரவு வந்தவுடனே இருளானது எங்கும் பரவி நம்முடைய கண்களை மறைப்பதனாலே நாம் எதை உணர்கிறோம், இருள் என்ற ஒரு பொருள் வந்துவிட்டது என்பதை உணர்கிறோம். எனவே அந்த இருளை நீக்கிக் கொள்வதற்கு முயலுகிறோம், முயற்சி செய்கிறோம், விளக்கை ஏற்றுகிறோம். அதே போல நம்மிடத்திலே இந்த மும்மலங்களும் அறியாமையும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால் அல்லவா அவற்றை நீக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட முடியும். நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதையே அறியாமல் இருக்கிற போது அந்த அறியாமையை நீக்க நாம் முயல்வோமா, இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அறியாமையையே அறிவாக நினைக்கிறோம், அதுதான் கொடுமை. நம்மிடத்தில் இருக்கிற அறியாமையையே அறிவு என்பதாக நினைக்கிறோம். சிலர் தீய பழக்கங்களை வைத்திருப்பார்கள், போதை பழக்கம், அந்த எல்லாம் குடி பழக்கம் இருக்கும், அவர்களுக்கு தவறு என்றும் தெரியும், ஆனாலும் விடுகிறார்களா, விடுகிறார்களா. தெரிந்தும், அதான் வள்ளுவர் சொன்னார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்க அந்த வழியிலே நடக்காத பேதையர் பேதையார் இல், அதுதான் பேதமை. எனவே இந்த மும்மலங்களால் தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. எனவே இம்மும்மலங்களிலிருந்து நீங்கினால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். அது ஒன்றுதான் வழி. இப்படி நீங்குவது, இப்ப நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல இன்னொருவன் குடியிருக்கிறான், அவன் நமக்கு ஓயாத தொல்லை தந்து கொண்டிருக்கிறான். அந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன வழி? ஒன்று, நான் வீட்டுக்காலி பண்ணிவிட்டு வேறு இடம் போக வேண்டும், அல்லது அவனை காலி பண்ண வேண்டும். எனவே உலக நிகழ்ச்சியில நாம் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகலாம். அதுபோல இந்த மும்மலங்களை விட்டு நாம் எங்கேயாவது ஓடி போக முடியுமா? துன்பம் தருகின்றன, இவை நமக்கு வேண்டாம் என்று இந்த உடம்பை விட்டு போக முடியாது. எனவே ஆனால் நம்முடைய சாத்திரங்கள் மும்மலங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றன. எனவே நீக்குதல் என்றால் என்ன பொருள்? நீங்குதல், மும்மலங்களிலிருந்து நீங்குதல். இந்த மும்மலங்கள் எப்படிப்பட்டவை? நாம் பார்த்திருக்கிறோம், எல்லா பொருள்களும் வியாபக பொருள்கள். எல்லா பொருள்களும், நாமும் வியாபக பொருள், நம்மிடத்தில் இருக்கிற மலங்களும் தலைகளும் வியாபக பொருள். ஆக வியாபக பொருள் என்றால் எல்லா இடத்திலும் இருப்பவைதான். எனவே இடம் பெயர்ந்து நாம் எங்கும் போக முடியாது. எனவே இந்த மும்மலங்களை நீங்குதல் என்றால், இவை எனக்கு வேறானவை என்ற உண்மையை தெரிவதுதான். இவை எனக்கு வேறானவை, அவ்வாறு உணர்வதுதான் என்ன பேரு? அதற்கு தான் ஞானம் என்ற பெயர். ஞானம், உண்மை அறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு, மெய்யறிவு. எனவே இறைவன், உயிர்களாகிய நாம், இந்த தலைகள் என்ற மூன்று பொருள்களுடைய உண்மையான இயல்புகளை உள்ளவாறு அறிய வேண்டும். அதுதான் ஞானம். முப்பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம். எனவே நான் உடம்பு அல்ல, இந்த ஐம்பொறிகள் நான் அல்ல, நான் இவற்றுக்கெல்லாம் வேறானவன், இவற்றுக்கெல்லாம் மேலானவன், நான் சித்துப்பொருள், நான் சார வேண்டிய இடம் சித்தாகிய இறைவன், நான் இப்பொழுது ஜடமாகிய இந்த பாசப்பொருள்களோடு கூடியிருக்கிறேன் என்ற உண்மையை தெரிந்தால் அவன் அப்பொழுதே இந்த தலைகளை பகை என்று உணர்வான், இறைவனை உறவு என்று உணர்வான். பகையை பகை என்று கண்டு நீங்க வேண்டும், உறவை உறவு என்று கொண்டு பற்றி கொள்ள வேண்டும். எனவே இறைவனை பற்றுதல், பாசங்களை விடுதல். பற்றுதல், விடுதல் என்றால் என்ன பொருள்? விடுதல் என்றால் என்ன பொருள் சொன்ன இப்போது? நீங்குதல், விடுதல் என்றால் அவை எனக்கு வேறானவை, பகையானவை என்ற தெளிவு நம்முடைய அறிவிலே வர வேண்டும். இவை நமக்கு பகை, நமக்கு வேண்டாதவை, நமக்கு துன்பம் தருகின்றவை என்று நாம் தெளிவாக அறிதல் வேண்டும். அதுதான் ஞானம். அதே போல இறைவனை பற்றுதல் என்றால் அவன் எங்கேயோ இல்லையே, வேறொரு இடத்தில் இல்லை, நாம் தேடி அலைய வேண்டாம், அவன் தான் எப்பொழுது நம்மிடத்திலேயே உயிருக்கு உயிராக கலந்திருக்கிறான். எனவே அவனை பற்றுதல் என்றால் அவனை உணர்தல் தான், அவனை உள்ளவாறு தெளிவாக உணர்தல். அதுதான் ஞானம். அவனுடைய இருப்பை நம் உயிரே உயிரிலே உணர்தல். நாம் இப்பொழுது அவனை பிரிந்து இருக்கிறோம், நம்மிடத்திலே இருக்கிறான், ஆனாலும் அவனை பிரிந்து இருக்கிறோமே, எதனாலே? அவனை உணராதிருத்தல் தான் பிரிதல். அவனை உணராதிருப்பது பிரிதல், உணர்தல் அவனை அடைதல், அவனை சேருதல், உணர வேண்டும். எனவே இதுதான் ஞானம். எனவே வீட்டிற்கு, வீடு பெற்றிற்கு, முத்திக்கு வழியாக சாதனமாக இருப்பது ஞானம் ஒன்றுதான். இந்த ஞானத்தை பெறுகிற முறை சொல்லுவதுதான் எட்டாவது நுற்பா. ஞானம் என்றால் மெய்யறிவு, உண்மை அறிவு, முப்பொருளை பற்றிய மெய்யறிவு. இந்த ஞானமாகிய மெய்யறிவை எப்போதும் பெற முடியுமா? எல்லாரும் பெற முடியுமா? எப்போது அது நமக்கு வரும் என்று பார்க்கிற போது, ஞானம் என்ற எந்த அறிவை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஏற்ற தகுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அறிவை, உலக அறிவை பெற வேண்டுமானாலும் அதற்கு ஏற்ற தகுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்பொழுது வளர்கின்ற குழந்தை 5 வயதுல பள்ளியிலே சேர்க்கிறோம், அந்த குழந்தைக்கு உரிய தகுதி அவ்வளவுதான். அதை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்க முடியுமா? சைவ சித்தாந்தத்தை கேளு, அந்த தகுதி வரவில்லையே. எனவே இது வேறு கல்வி, அது வேறு. எனவே தகுதி அடிப்படை எந்த கல்வியை பெறுவதற்கும், இது ஞானமாகிய கல்வி, இது மெய்யுணர்வு கல்வி, உயர்ந்த மேலான கல்வி. அப்படியானால் மேலான தகுதி பெற வேண்டுமே. அந்த தகுதியை இறைவன் உண்டாக்குகிறான். அந்த தகுதியை உண்டாக்குவதற்காகத்தான் இறைவன் இந்த பிறப்புகளை கொடுக்கிறான். அந்த தகுதியை உண்டாக்குவதற்கு தன்னை இறைவன் தன்னை உணரக்கூடிய தகுதி இந்த ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்புகளை கொடுக்கிறான். அந்த கண்மத்தை வினைகளை ஊட்டி அந்த இன்ப துன்பங்களை கொடுத்து அவற்றின் மூலமாக உயிர்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி வருகிறோம். அதாவது தன்னை உணரக்கூடிய பக்குவத்தை இறைவன் உயிர்களுக்கு சிறிது சிறிதாக ஒரே நாளிலே தர முடியாது. எத்தனையோ பிறவிகளை கொடுத்து இறைவன் நமக்காக செய்கின்றான். அந்த தகுதிக்கு தான் என்ன பெயர் முதலிலே? மல பரிபாகம். மல பரிபாகம், மலம் என்பது ஆணவ மலமாகிய அந்த அறியாமை. பரிபாகம் என்றால் நீங்கக்கூடிய பக்குவத்தை அடைதல். அந்த மலம், ஆணவ மலம் நீங்கக்கூடிய நிலையை அடையும்படி செய்தல், அதை வருவித்தல் தான் மல பரிபாகம். அந்த மலம் எப்போது நீங்க கூடிய நிலையை அடையும் என்றால், நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பல பல பிறவிகளிலே அந்த ஆணவ மலம் நம்முடைய உயிரை அறிவை மறைத்து மறைத்து அதனுடைய அந்த சக்தியானது ஆற்றல் சிறிது சிறிதாக மெலிவடைகிறதல்லவா? அந்த அப்படி மெலிவடைதுதான் மல பரிபாகம், ஆணவ மலம் மெலிவடைதல். அப்படி அந்த ஆணவ மலம் மெலிய மெலிய அந்த ஆன்மாவிலே இதுவரை மறைந்திருந்த திருவருள், அதாவது இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய அறிவாகி அந்த திருவருள், அந்த திருவருள் ஒளி ஆன்மாவிலே அது எந்த அளவுக்கு மெலிகிறதோ அந்த அளவுக்கு இது மேலோங்கும். ஆணவ மலம் வலிமையாக இருக்கிற வரையில அந்த திருவருள் ஒளி ஆன்மாவிடத்தில் அடங்கி மறைந்திருந்து திரோதான சக்தியாக இருந்து செயல்பட்டது. இப்போது இந்த மல பரிபாகம் வந்தவுடனே அந்த திரோதான சக்தி திருவருள் சக்தியாக படிப்படியாக பதியும். அதற்கு பெயர் தான் சக்தி நிபாதம். இந்த இரண்டும் ஒன்று குறையும் போது ஒன்று மேலோங்குகிறது. இந்த இரண்டும் உடன் நிகழ்ச்சிகள், ஒரே காலத்திலே நிகழ்கின்றவை, உடனாக நிகழ்கின்றவை. இந்த மல பரிபாகம் ஏற்பட்டதற்கு என்ன அறிகுறி என்றால், ஒருவருக்கு மல பரிபாகம் வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் அந்த மாணிக்கவாசர் சொன்னதை போல, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாதல். அதுதான் மல பரிபாகத்தினுடைய தொடக்க நிலை. இதுவரை எல்லா செயல்களையும் தன்னுடைய செயலாக கருதி வந்த அந்த ஆன்மா கடைசியில் என்ன முடிவு கூறுகிறது? ஆக நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, இது இறைவனுடைய, இறைவன் தான் நமக்கு இந்த செயல்களை எல்லாம் நிகழ்விக்கிறான். என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று இருக்க பெற்றேன் என்று இறைவனுடைய நினைப்பு வருகிறதே, அதுதான் மல பரிபாகத்தினுடைய தொடக்க நிலை, இறைவனுடைய நினைப்பு. இது எதை காட்டுகிறது? அந்த ஆணவ மலத்தினுடைய வலி குறைந்து விட்டது. ஆணவ மலம் வலிமையாக இருக்கிறவது இருக்கிற வரை நான் செய்தேன் என்ற நினைப்பு தான் இருக்கும். இப்போது என் செயல் அல்ல, எல்லாம் அவன் செயல் என்ற நினைப்பு வருகிற போது அது மல பரிபாகம். அந்த மல பரிபாகம் வந்தவுடனே அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், அதற்கு பூசனை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. அதனாலே வழிபாட்டினை மேற்கொள்ளுகிறது. தகுந்த ஆசிரியரை அடைந்து அந்த வழிபடுகின்ற முறைகளை கேட்டு உணர்கிறது. அந்த நிலையிலே அந்த குருவானவர் அந்த மாணவருக்கு தீக்கை செய்வித்து சமய ஒழுக்கத்தை அறிவுறுத்தி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பவற்றையெல்லாம் உணர்த்தி அந்த தீக்கைக்கு பேர் சமய தீக்கை. சமய தீக்கை என்பதனை தருகிறார். சமய தீக்கை பெற்று அது எதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறது என்றால், திரு ஐந்தெழுத்தை ஓதுவதற்கும் திருமுறைகளை ஓதுவதற்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது. திருக்கோயில் வழிபாட்டுக்கு உரிமை வழங்குகிறது. இது முதல் படி. அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவினுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது. அதாவது இறைவனை உருவமாக திருக்கோயிலே உருவமாக கண்டு புறத்தொழிலால் தன்னுடைய உடம்பினாலே வழிபடுகின்ற அந்த நிலையை பெறுகிறது. புற வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு. பிறகு இன்னும் அந்த அறிவு சற்று முதிர விசேட தீக்கை எனப்படுகிற அந்த தீக்கை தரப்படுகிறது. விசேட தீக்கை முதலாவது சரியை, முதலாவது நிலை சரியை. சமய தீக்கை சரியைக்கு உரியது. இந்த விசேட தீக்கை அது இறைவனை அருவுருவ திருமேனியிலே கண்டு வழிபடுகிற முறை. அதாவது ஆன்மார்த்தமாக இல்லத்திலே எழுந்தருளை செய்து சிவலிங்க பெருமானை ஆக பெருமானே தன் எதிரிலே எழுந்தருளி இருப்பதாக பாவித்து அந்த மந்திர திருமேனியை நோக்கி திருமுழுக்காட்டி புத்தாடை புனைவித்து மலர் சூட்டி இவற்றையெல்லாம் செய்து வழிபடுகிற முறைதான் கிரியை. இரண்டாவது இது கிரியை. எனவே சமய திக்கையை காட்டிலும் விசேட திக்கையில இது கொஞ்சம் முதிர்ந்த நிலை. இதை செய்து வர வர அந்த ஆன்மாவினுடைய அறிவு மேலும் வளர்கிறது. அடுத்து இறைவனை அருவமாக முதலிலே உருவம், பிறகு அருவுருவம், மூன்றாவது நிலையிலே அருவமாக உள்ளத்திலே ஒளி வடிவாக கண்டு வழிபடுகிற நிலை மூன்றாவது யோகம், யோகம் எனப்படும். அதற்கும் இதே தீக்கை தான். அந்த விசேட தீக்கையே கிரியைக்கும் யோகத்துக்கும் உரியது, இரண்டுக்கும் உரியது. அந்த இதுதான் இந்த மூன்று, சரியை கிரியை யோகம், மூன்றும் என்ன? சிவபெருமானை நோக்கி செய்கிற வழிபாடு தான். மூன்றுமே வழிபாடு. அதை தவம் என்றும் சொல்லுகிறார். தவம் என்ற பெயரால் குறிப்பிடப்படும் இந்த மூன்றுமே தவம். சைவத்திலே தவம் எனப்படும். சிவ புண்ணியம் என்றும் சொல்லப்படும். இந்த வழிபாட்டின் பயனாகத்தான் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலை ஆன்மாவிலே உண்டாகிறது. இருவினை ஒப்பு. எனவே மலபரிபாகம், சத்தி நிபாதம், இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலைகள். இந்த சத்தி நிபாதத்திலே நாலு வகை உண்டு. சத்தி நிபாதத்திலே நான்கு வகை சொல்லுவார்கள். சத்தி நிபாதம் என்றால் திருவருள் ஆன்மாவிலே விளங்கி தோன்றுகிற நிலை. அதிலே நாலு, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம். அது ஒன்றை காட்டிலும் ஒன்று விரைவாக, விரைவாக நிகழ்வது. முதலிலே மந்ததரம் மிக மிக மெல்ல அந்த திருவருள் தோன்றும். அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் மந்தம், மந்ததரத்தை காட்டிலும் கூடுதல் மந்தம், அதை காட்டிலும் விரைவு தீவிரம், அதனினும் விரைவானது அதிதீவிரம் அல்லது தீவிர தரம். இந்த சத்தினிபாத நிலைகளுக்கு ஏற்பத்தான் இந்த சரியை கிரியை யோகம் நிகழ்கின்றன. மந்ததரத்திலே சரியை, மந்தத்திலே கிரியை, தீவிரத்திலே யோகம். அடுத்து தீவிரதரம்தான் ஞானத்தை பெறுவதற்கு உரிய பக்குவ நிலை. தீவிரதரம் என்ற நாலாவது சத்தினிபாதம் வருகிற போதுதான் அந்த மாணவனுடைய ஆன்மா ஞானத்தை பெறக்கூடிய பக்குவத்தை பெறுகிறது. தீவிரதரம் அப்போது இந்த ஞானத்தை யார் மூலமாக பெற முடியும் என்றால், உலக கல்வியை நூல்கள் மூலமாக பெறலாம், அதுபோல ஞானத்தை நூல்கள் வாயிலாக பெற முடியாது. நூல்கள் எல்லாம் என்ன, சொற்களாலானவை. சொற்கள் யாவை? வாக்குகள். வாக்குகள் எங்கே தோன்றின? சுத்த மாயையிலே. நானே தான் விடை சொல்லணும், நானே தான் கேட்கணும். சுத்த மாயையிலே தோன்றுகிறவை, சுத்த மாயை பாசம். எனவே நூல்கள் எல்லாம் நூல்களால் பெறுகிற அறிவு பாச ஞானம். நூலறிவெல்லாம் பாச ஞானம். இந்த பாச ஞானத்தினால உலக பொருள்களை அறியலாமே தவிர இறைவனை அறிய முடியாது. அதே போல உலகத்தில் இருக்கிற பிற ஆசிரியர்களும் ஞானத்தை தர முடியாது. அவர்கள் நம்மை காட்டிலும் கொஞ்சம் கூட அறிந்தவர்கள், அவ்வளவுதான். எனவே ஞானத்தை தர வல்லவர் யார் என்றால் இறைவன் ஒருவன் தான். அவனை பற்றிய அறிவை அவன்தான் தர வேண்டும். இறைவனை பற்றிய அறிவை இறைவன் ஒருவனே தர வல்லவன், வேறு யாரும் தருதற்கு உரியவர் அல்லர். ஆகவே இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் அந்த பக்குவ நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்பொழுது அந்த தீவிரமான பக்குவ நிலை வரும் என்று காத்திருந்து வந்தவுடனே இறைவன் குருவாக எழுந்தருளி வருகிறான். குருவாக வருகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், அவனே தானே நேராக வருகிறான் என்பது பொருள் அல்ல. இந்த உலகத்திலே மலங்கள் நீங்க பெற்ற தூய்மையான ஆன்மாக்கள் ஒரு சிலராவது இருப்பார்கள். சுத்த ஆன்மாக்கள் என்ற பெயர், ஜீவன் முத்தர்கள் என்ற பெயர், இறைவனை உணர்ந்தவர்கள், அருளாளர்கள், அவர்களெல்லாம் ஜீவன் முத்தர்கள் எனப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சுத்த ஆன்மா யாராவது ஒருவரிடத்திலே இறைவன் தங்கி நின்று அவரை பற்றி நின்று அவர் மூலமாக இறைவன் செயல்படுகிறான். ஜீவன் முத்தர் ஒருவரை இடமாக கொண்டு அவர் வழியாக இறைவன் ஞானத்தை உணர்த்துகிறான். இப்ப ஞானத்தை உணர்த்துகிறவர் அந்த மானுட குருவா அல்லது இறைவனா என்றால், அதற்கு என்ன ஒரு ஓமை சொல்லுவார்கள், அந்த இரும்பு அதை உலைக்களத்திலே நெருப்பிலே பழுக்க காய்ச்சினால் அந்த இரும்பானது அந்த நெருப்பை சார்ந்து அந்த நெருப்பை போல ஆகிவிடுகிறது. அதுவும் செந்நிறத்தை பெற்று செக்க சிவந்து பழுக்க காய்ந்து நெருப்பாகவே மாறிவிடுகிறது அந்த இரும்பு. இரும்பு இரும்பாக இல்லை, இரும்பு நெருப்பாக இருக்கிறது. அந்த அந்த நிலையில அது நெருப்பினுடைய செயலை இந்த இரும்பும் செய்யும், சுடும், சுட்டெரிக்கும். ஆனால் வெறும் இரும்பு சுடுமா? சுடாது. அதை சார்ந்திருக்கிற நெருப்பு தானே அந்த தொழிலை செய்கிறது. அதே போலத்தான் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே இறைவன் பொருந்தி நின்று அந்த ஆன்மாவை தானாக்கி நெருப்பானது இரும்பை தன் வண்ணமாக்குவது போல இறைவன் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே நின்று அந்த ஆன்மாவை தன் வண்ணமாக்கி தானாக்கி அவர் மூலமாக உபதேசிக்கிற போது அந்த உபதேசம் இறைவன் செய்கின்ற உபதேசமே தவிர அந்த ஆன்மா செய்கிற உபதேசம் அல்ல. எனவே அந்த குரு மானுட குருவாக இருந்தாலும் அவர் உண்மையிலே சிவமாக இருந்துதான் உணர்த்துகிறார். பார்ப்பதற்கு நம்மை போல தோற்றமளித்தாலும் நம்மை போல உண்டு உறங்கி வாழ்ந்தாலும் அவர் சிவமாகவே இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட குருதான் ஞானத்தை தரவல்லவர். அந்த குருவானவர் முதலிலே நிர்வாண திக்கை என்பதை தருகிறார். நிர்வாண திக்கை, இதற்கு ஞான திக்கை என்ற பெயர் உண்டு. ஞான திக்கை, இந்த திக்கை நிர்வாண திக்கையில திக்கையிலே எத்தனையோ வகைகள் உண்டு. இப்ப நயன திக்கை, பரிச திக்கை, எல்லாம் கழிப்பு, வாசக திக்கை, யோக திக்கை, மானச திக்கை. நயன திக்கைனா பார்வையினாலே, தன்னுடைய பார்வை கண்ணால் பார்த்தே அந்த மாணவனுடைய மலத்தை போக்குதல். நம்முடைய மெய்கண்ட தேவர் செய்யவில்லையா? அருளந்தி சிவம், அருளந்தி சிவம் எதிரே நின்று மாணவ மலத்தினுடைய இயல்பு என்ன என்று கேட்டபோது அந்த செருக்கு நிலையிலே நின்று கேட்கிறார். அப்போது மெய்கண்டார் வாய் திறக்கவில்லை. தன்னுடைய என்று உணர்ந்து அப்படியே விழுந்து இணங்கினார். அவரை பாடியிருக்கிறார் இருபாடிபது என்ற நூலிலே. அவர் அருளந்தி சிவம் பாடிய இந்த ஒரு நூல் மட்டும் அல்ல, இருபாடிபது என்ற ஒரு நூல் பாடியிருக்கிறார். அதிலே முதலிலே கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணிடையில் மாக்கள் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று பாடுகிறார். எனவே சிவகுருபானே தன்னுடைய கண் நெற்றி கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்னுடைய ஆசிரியராக என்று அவரே பாடியிருக்கார். எனவே அப்ப அது நயனத்தினாலே பார்வையினாலேயே அவர்கள் கொடுப்பார்கள். பரிசத்தினாலே மலத்தை நீக்குதல் உண்டு. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிக்கு வருகிறார். திருவதிகை அங்க நாவுக்கர் திருப்பெருமான் உழவர் பணி செய்த இடம். அங்கே தன்னுடைய கால்களால் மிதிக்க அஞ்சி ஊர் எல்லையிலேயே ஒரு மடத்திலே இறைவிலே தங்கி இருக்கிறார். அடியார்களோடு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு வேதியர், ஒரு கிள வேதியர் வந்து பக்கத்திலே வந்து படுத்தார். கொஞ்ச நேரத்திலே அவர் தன்னுடைய காலாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தலையை மிதித்தார். உடனே அவருக்கு விழிப்பு வந்து விட்டது. உடனே அவரை பார்த்து, ஐயா உங்கள் கால்கள் என்மேல் படுகின்றன என்று சொன்ன உடனே, ஓஹோ என்னுடைய மூப்பினாலே நான் தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் தள்ளி படுத்தார். கொஞ்ச நேரம் ஆயிற்று. மறுபடியும் அவர் தன்னுடைய காலை மறுபடியும் அவர் தலை மீது மிதித்தார். உடனே வந்து விட்டதே கோபம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. யாரையா நீர், எங்கிருந்து வருகிறீர் என்று அதட்டினார். சுந்தரா என்ன தெரியவில்லையா என்று சொல்லி மறைத்துட்டார். அப்போதுதான் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பெருமானே உன்னுடைய பாதங்கள் எப்போது என் தலை மீது படும் என்ற ஆசையினால் வாழ்கின்ற அடி நாயே, உன்னை அறியாமல் போய்விட்டேனே என்று தம்மானை அறியாத சாதியாரூழரே, தம்மானேன தம் தலைவனை, தம்மானை அறியாத தம்முடைய தலைவனை அறியாத என இயல்பினர் இருக்கிறார்களா? நான் அறியாமல் பெருமானை அறியாமல் இருந்து விட்டேனே என்று வருந்தி அந்த பதியத்திலே பாடுகிறார். இது பெருமானே திருவடி திக்கை செய்கிறது. இப்படி பல வகை, இவையெல்லாம் தனித்தனியாகவும் செய்யப்படும். இது இந்த நிகழ்ச்சி போல தனித்தனியாக செய்யப்படும் அல்லது நிர்வாண திக்கைக்கு அங்கமாகவும் அதன் பகுதியாகவும் செய்யப்படும். நிர்வாண திக்கையினுடைய பகுதியாகவும் இந்த இவை செய்யப்படும். அதுல இந்த ஞானத்திற்கு தடை எது என்றால், அதற்காக என்ன செய்கின்றான் பெருமான் அந்த ஞானாசிரியர்?
ஞானம் விளங்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பது எது என்றால் வினைதான். நம்மிடத்தில் இருக்கிற வினை இருக்கிறதே, சஞ்சித வினை, பல பிறவிகளிலே ஈட்டிய சஞ்சித வினை. அது இருக்கிற வரை நமக்கு உண்மையான அறிவு வராது. எது போல என்றால், ஒரு அகல் விளக்குல திதி இருக்கிறது, அதை பல நாள் எரிந்திருந்து என்ன ஆகும், அதன் திதி மேல்பகுதி கரி படிந்திருக்கும், பிறகு ஏற்றினால் உடனே பற்றி கொள்ளாது. அதற்காக என்ன செய்வார்கள், அந்த பகுதியை நீக்கிவிட்டு விளக்கேற்றினால் பற்றி அந்த திரியில் உள்ள அந்த கருகிய பகுதி போலத்தான் இந்த சஞ்சித வினை. அது ஞானமாகிய தீ சுடர் பற்றி கொள்வதற்கு இடம் கொடுக்க, ஆகவே அந்த சஞ்சித வினையை நீக்க வேண்டும். அதற்காக என்ன செய்கின்றான் பெருமான், அந்த ஞானாசிரியர் அந்த நிர்வாண தீக்கையில அத்துவ சுத்தி, அத்துவ சுத்தி என்ற ஒரு கிரியையை செய்வார். அத்துவ சுத்தி என்ற பெயர், அத்துவ சோதனை என்றும் கூறுவார்கள், ரெண்டு ஒண்ணுதான். அத்துவாக்கள் என்பவை ஆறு: வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை. இந்த ஆறின் மூலமாகத்தான் நாம் வினைகளை ஈட்டுகிறோம், வினைகளை ஈட்டுகிறோம் இந்த ஆறு வழியாக. அத்துவா என்றால் வழி, அத்துவா என்றால் வழி, வினை வருவதற்கு இவைதான் வழிகள். வண்ணம், பதம், மந்திரம் என்பவை என்ன? சொற்கள், சொல் உலகம். வண்ண எழுத்து, சொல் சொற்றொடர், நம்முடைய மொழி, அது மூன்று. வண்ணம், பதம், மந்திரம் என்பது மொழி, எனவே சொல் உலகம். மற்ற மூன்று இந்த பொருள், நாம் வாழுகிற பொருள் உலகம். தத்துவங்கள் 36 தத்துவங்கள், புவனங்கள் 224, கலை 5. இப்படி ஒவ்வொரு அத்துவாவுக்கும் எண்ணிக்கை உண்டு. எழுத்து 51, பதம் சொல் 81, மந்திரம் 11, அதாவது பஞ்சபிரம மந்திரம் 5, பஞ்சபிரம ரூபத்தில் சொல்லியிருக்கு, பஞ்சபிரம மந்திரம் 5, ஷடாங்க மந்திரம் 6, 6 5 11 மந்திரங்கள், இப்படி எண்ணிக்கை உண்டு. கடைசியில கலை என்பது 5: நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை, நிவிருத்தி. இந்த இந்த ஆறையும் தனித்தனியாக 5 கூறுகளாக்குவார்கள். இப்போ எழுத்து என்றால் அதில் எத்தனை எழுத்து? 51 சொன்னேன், அதை 5 கூறுகளாக பிரிப்பார்கள். இதெல்லாம் ஆகமங்களிலே உண்டு. அதே போல பதம் 81, அதை 5 கூறுகளாக்குவார்கள். மந்திரங்கள் அந்த 11 5 பகுப்பார்கள். அதே போல தத்துவங்கள் 36, அதையும் 5. புவனங்கள் 224, அதையும் 5 பாகுபடுத்தி இந்த முதல் 5, வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம் என்ற 5 இப்படி 5 கூறுபடுத்தி இந்த ஒவ்வொரு அந்த அதில் உள்ள ஒவ்வொரு குறையும் இந்த ஒவ்வொரு கலையிலே அடக்குவார்கள். இதெல்லாம் இங்கே இதெல்லாம் விளக்கி சொல்ல இயலாது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். அதாவது சுருக்கமாக சொன்னால், இந்த வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம் என்ற 5 5 கலைகளுக்குள்ளே அடங்கச் செய்தல், அதன் மூலமாக இந்த அத்துவாக்களிலே தங்கியிருக்கின்ற சஞ்சித வினையை நீக்குதல். எனவே நம்முடைய சஞ்சித வினைக்கு இடம் எது? மாயை. மாயைதானே வினைக்கு இடம். இந்த 6 அத்துவாக்கள் என்பவை மாயைதான். எனவே இந்த அத்துவாக்களிலே தங்கியிருக்கின்ற சஞ்சித வினைகளை எல்லாம் நீக்குகிறார் ஞானாசிரியர். பிறகு உபதேசம் செய்கிறார் ஞானாசிரியர், உபதேசம் செய்கிறார்.